வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி எபிசோடில் நம்ம லேட்டஸ்ட்டாக டிஸ்னி பிக்சரில் ரிலீஸ் ஆன லியூகா படத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இது வந்து டிஸ்னி ஓடிடி பிளாட்ஃபார்மில் இருக்குது. இந்தியாவில் டிஸ்னி ஹாட் ஸ்டார் பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு. இது வந்து ஒரு அனிமேஷன் படம். இது வந்து கண்டிப்பாக பெரியவங்களும் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அதாவது பெரியவங்களையும் நல்லா இன்ட்ரெஸ்டாக வச்சிருக்கிற மாதிரியான ஒரு கதை தளம் தான் இருக்குது இந்த படத்தில். குழந்தைங்க கண்டிப்பாக பார்க்கணும் அப்படி நான் சொல்லுவேன். அதாவது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா அனிமேஷன் படத்துலேயே நிறைய லவ் ஆங்கிளில் காமிக்கிறாங்க. அதனால் பெரியவங்க கண்டிப்பாக பார்க்கலாம், ஆனால் குழந்தைங்க பார்க்குற மாதிரி எடுக்கிறாங்க. ஆனால் அது கொஞ்சம் ஒரு மாதிரி 13+ இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அனிமேஷன் படம்னா எல்லாருமே பார்க்குற மாதிரியான படங்கள் எடுக்கணும். இந்த லவ் ஆங்கிள் ஒன்று ரெண்டு படத்தில் ஓகே, எல்லா படத்துலையும் அதே மாதிரி எடுக்கிறது வந்து கொஞ்சம் சலிப்பு தட்டுற மாதிரியான இருக்குது. இந்த படம் அந்த மாதிரி இல்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்டு, அப்புறம் குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கதையாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு, ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு சில சீன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி படங்கள் இந்த வருஷம், அதுவும் குறிப்பாக அனிமேஷன் படம், நான் கிட்டத்தட்ட எல்லா அனிமேஷன் படத்தையும் பார்க்குறவன். இப்போ இந்த ரயா அண்ட் த லாஸ்ட் ட்ராகன் படம் வந்துச்சு, அது மட்டும் நான் பார்க்கலை. இந்த மிச்சல்ஸ் அந்த மெஷின்ஸ் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, அது ஓகேவாக இருந்துச்சு. அது நம்ம எந்திரன் கதை மாதிரி கான்செப்ட்டு. அதே மாதிரி நிறைய படங்கள் நம்ம நார்மலாகவே பார்த்துருக்கோம். அது ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா இந்த அளவுக்கு ஃபீல் அது தரல. லூகா வந்து ரொம்ப சூப்பராக எடுத்திருந்தாங்க. கதையே வந்து பார்த்திங்கன்னா லூகா அப்படிங்கிறது வந்து ஒரு கடலுக்கு அடியில் வாழும் ஒரு பெரிய ஊர் இருக்குது. அதில் லூகா அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் இருக்கான். இந்த கதையோட கான்செப்டே ரொம்ப வித்தியாசமான ஒரு கான்செப்ட். அதாவது ஃபஸ்ட்டு சீன்லேயே பார்த்திங்கன்னா ஒரு குரூப் வந்து ஒரு 2-3 பேர் மீன் பிடிக்க போகிறாங்க. அப்போது அந்த மீன் பிடிக்கிற இடத்துல அந்த போட்டில் ஒரு ஆள் சொல்கிறாரு, அந்த இடத்துக்கு போகாதீங்க, அங்கே சீ மான்ஸ்டர்ஸ் இருக்குது கீழே அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே கீழே காமிக்கிறாங்க, கடலுக்கு அடியில் அந்த மான்ஸ்டர்ஸ்ன்னு சொல்லப்படுற அந்த அவங்களும் ஹியூமன்ஸ் மாதிரி தான் இருக்கிறாங்க. அவங்கள காட்டும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹியூமன் மான்ஸ்டர்ஸ் மாதிரி ஒரு கும்பல் வருது, நீங்கள் அங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பசங்களை அந்த இடத்துக்கு போகாத மாதிரி பார்த்துக்கிறாங்க. இதுவே ரொம்ப ஒரு கான்ட்ராஸ்டிங்கான ஒரு ஆங்கிளாக இருந்துச்சு. எப்படி மிருகங்கள் இல்லைன்னா தண்ணியில் வாழும் ஆர்கானிசம்ஸ் அவங்களாம் வந்து மனுஷங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் காமிச்சது வந்து ரொம்பவே பிரமாதமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே கவனிக்கிறோம், நம்ம எவ்வளோ குப்பைகள் போடுறோம், கடலுக்கு வந்து எவ்வளோ பாதிப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது. ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா நம்ம தான் உண்மையான மான்ஸ்டர்ஸ், பிளாஸ்டிக்கு போன்ற எல்லா குப்பையும் வந்து கடலில் கொட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆங்கிளில் வந்து ரொம்பவே சூப்பராக காமிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பொதுவாக அனிமேஷன் படம்னாலே எதனால் நம்ம விரும்பி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குழந்தைங்களுக்காக எடுக்கப்படுற படம் ஃபஸ்ட்டு. ஸோ பெரும்பாலும் அந்த மாதிரியான கான்செப்ட் தான். சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்களும் பார்க்குற மாதிரி நிறைய ஆக்ஷன் அனிமேஷன் படமும் இருக்குது, இருந்தாலும் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா குழந்தைங்க பார்க்குற மாதிரி. ஸோ அந்த குழந்தைங்க பார்க்குற மாதிரி அப்படிங்கிறதுனால அந்த குழந்தையோட தாட் ப்ராசஸ் அது மாதிரி நிறையா காட்டுவாங்க. குழந்தைங்க வந்து இது வந்து அனிமேஷன் படங்கிறதுனால இஷ்டத்துக்கு இமேஜின் பண்ணி நம்மளோட ஃபேண்டஸியில் பூந்து விளையாடலாம், என்ன நினைக்கிறோமோ. அஃப்கோர்ஸ் அது எடுக்கிறது சிரமம்தான், இருந்தாலும் நிஜத்தில் எடுக்கிறத விட அனிமேஷனாக எடுக்கிறது கொஞ்சம் சுலபம், கம்ப்யூட்டரில் கிராஃபிக்ஸில் பூந்து விளையாடலாம். ஸோ அதனால் நம்மளும் ஒரு குழந்தை பருவத்துக்கு நம்மளை கொண்டு போயிடுவோம். நம்மளும் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது இந்த மாதிரி தான் நம்ம யோசிச்சிருப்போம், இந்த மாதிரி தான் நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கே அது வந்து ஒரு நம்மளுடைய பழைய ஞாபகங்களில் கொஞ்சம் கிளற மாதிரியான ஒரு படங்கள்னு கூட சொல்லலாம். மேபி அதனால தான் எனக்கு குறிப்பாக அனிமேஷன் படங்கள் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிறைய அடல்ட்ஸ் பார்க்குறது இல்லை, சில பேர் அனிம் பார்ப்பாங்க, அனிம் வந்து நான் அவ்வளோ விரும்பி பார்க்குறது இல்லை, அனிமேஷன் படங்கள் தான் நான் பார்க்குறேன். இந்த படம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஓப்பனிங்கில் இந்த மாதிரி காட்டுறாங்க. படம் வந்து எனக்கு எப்போ ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த பையனை வந்து ஒரு இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு, கடலுக்கடியில் இருப்பாங்க, அதில் ஒரு அப்பா அம்மா பையன் இருப்பாங்க, பக்கத்தில் மேலே வந்து கடற்கரையில் ஒரு ஊரே இருக்கும், மனிதர்கள் வாழும் ஊர், அங்கேருந்து வந்து இந்த சைடு ஃபிஷிங் பண்ணிவிட்டு போவாங்க. ஸோ இந்த கடலுக்கடியில் வாழும் அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த பையன்கிட்ட, அதாவது லூகா கிட்டே சொல்லுவாங்க, நீ அந்த இடத்துக்கு போகாத, அது ரொம்ப டேஞ்சரான ஏரியா அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அப்போது ஒரு நாள் பார்ப்போம் ஏதோ ஒரு ஹியூமன்ஸ் வந்து ஒரு சில மேலே கப்பல்லேருந்து போட்லேருந்து ஒரு ரெண்டு சில ஐட்டங்களை வந்து கீழே போட்டிருப்பாங்க தெரியாமல். அப்போது அவனுக்கு அந்த பொருள்லாம் கிடைக்கும் போது அவனுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும், இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது இந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சேகரிச்சுட்டு இருப்பான். அப்போ அங்கே ஒரு பையன், அவனுக்கு ஒரு பையன் அறிமுகமாவான். அந்த பையன் ஒரு இடத்துக்கு போவான், அவனுக்கு பின்னாடியே இவனும் போவான். பார்த்தா அந்த பையன் வந்து தண்ணிக்கு வெளியில் போயிடுவான். தண்ணிக்கு வெளியில் போனால் அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் காட்டுவாங்க. இந்த சீ கடியில் வாழும் இவங்க வந்து ஒரு மெர்மேடு மாதிரி வச்சுக்குவாங்களேன், அந்த மாதிரி ஒரு வேறு முகம் வேறு டெய்ல்ஸ் எல்லாம் வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு க்ரியேச்சராக இருப்பாங்க. தண்ணிக்கு வெளியில் போயிட்டாங்கன்னா இவங்க ஹியூமன்ஸாக மாறிடுவாங்க, நம்மளை மாதிரி மனிதர்கள் மாதிரி உருமாறிடுவாங்க. இவனுக்கு ஃபஸ்ட்டு டைம் பார்த்தோன்னே பயந்துருவான், என்ன அந்த பையன் அந்த மாதிரி மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவனும் வெளியில் வந்தோன்னே பார்த்தா இவனும் அதே மாதிரி மாறிடுவான். அப்போ தான் அவனுக்கு வந்து அவனை பற்றியே தெரியும், ஓகே நம்ம வந்து கடலுக்கு அடியில் இந்த மாதிரி இருக்கோம், வெளியில் வந்தால் இந்த மாதிரி மாறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாளடைவில் பார்த்திங்கன்னா இவங்க வீட்டில் அதுவும் குறிப்பாக போகாத, யார் பின்னாடியும் போகாத, வெளியில் போகாத, அந்த மாதிரி சின்ன பசங்கிட்ட சொன்னிங்கன்னா அவங்களுக்கு அந்த என்ன சொல்கிறதுன்னா அவங்களுக்கு அப்போ தான் போகணும்னு தோணும். இந்த குரங்கு புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு விஷயத்த செய்யாத அப்படின்னு சொன்னாதான் நமக்கு செய்யணும்னு தோணும். சார் நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும் இந்த மாதிரி என்ன நடக்க போகுது, போகாதுன்னு சொன்னால் போவான், அப்புறம் அந்த இடத்துல ஒரு பிரச்சனையில் மாட்டிக்குவான். அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படத்தை கொண்டு போயிருக்காங்க. அதுவும் வந்து இந்த அவனோட ஒரு பையனை ஃபாலோ பண்ணிட்டு போனான்னு சொன்னேன் இல்லையா, அந்த பையன் பேர் ஆல்பர்ட்டோ படத்தில். ஸோ ஆல்பர்ட்டோவும் இவனும் ஒரு நல்ல நண்பர்களாயிருவாங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் இருந்துச்சு. அதாவது ஒரு சீன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து இவன் இந்த கடலுக்கு அடியிலேருந்து நிலத்துக்கு போனோன்னா இவனுக்கு நடக்க தெரியாது, ஸ்விம் பண்ணுற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவான், ஏன்னா இவன் வந்து இவ்வளோ நாள் தண்ணி கடியிலே வளர்ந்துருக்கான் இல்லையா, அதனால் இவனுக்கு நடக்க தெரியாது. அப்புறம் அந்த ஆல்பர்ட்டோ வந்து இவனுக்கு நடக்க சொல்லி தருவான், கால் வந்து ஒரு ஒரு கால் அப்படி முன்னாடி வை அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் இவன் சொல்லுவான் எனக்கு வந்து பின்னாடி வால் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அந்த சீன்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாயிருவாங்க. இவன் டெய்லி வெளியில் போயிட்டு கடலுக்கு வெளியில் போயிட்டு அந்த இடத்துல இவனும் நண்பரும் வந்து சில வேலைகள்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் இவனுக்கு வந்து ஒரு ஒரு வெஸ்பா ஒரு ஸ்கூட்டரோட ஒரு போஸ்டர் பார்த்தோன்னே இவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அப்போ அவன் வந்து அவன் கேட்பான் அவன் நண்பன்கிட்ட இது என்ன அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவன் நண்பன் ஆல்பர்ட்டோ வந்து சொல்லுவான், இந்த இது வந்து ஒரு ஒரு எந்திரம், இது வந்து நீ ஒரு இடத்துல வந்து நீ உக்காந்துட்டு நீ எங்கே போகணுன்னு நினைக்கிறே அது ஒன்று எங்கே கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே பயங்கரமாக இமேஜின் பண்ணி பார்ப்பான். அதாவது நம்ம சராசரி வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பைக் அப்படின்னு இருக்கும் நம்ம வீட்டில், நம்ம எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போவோம், ஆனால் அது என்றைக்குமே நம்ம அதை வந்து வியந்து பார்த்ததில்லை. நமக்கு அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் எப்போயுமே நம்மக்கிட்ட இருக்கிற பொருளோட மகிமை வந்து நமக்கு அது இல்லாதப்போ தான் தெரியும். அது நம்ம புதுசாக நம்ம பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியும், இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் நம்ம யோசிச்சிருப்போமானே தெரியாது. அது ஒரு பொருள், அந்த அந்த அது மேலே நீங்கள் ஏறி உட்காந்துட்டு நீங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களை அங்கே கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பையனோட இமேஜினேஷன் பார்த்திங்கன்னா அவனுக்கு அந்த வெஸ்பா மேலே அவ்வளோ ஒரு பிரியம் வந்துடும். எப்படியாவது எனக்கு இந்த வெஸ்பா வேணும், இதை வச்சுட்டு இந்த எப்படியாவது இந்த வெஸ்பாவை வாங்கிட்டு நானும் நீயும் இந்த உலகம் பூரா சுற்றணும் அப்படின்ற மாதிரி அவனோட வாழ்க்கையின் லட்சியமாகவே அது மாறிடும். அதுக்காக இவன் என்ன பண்ணுவான்னா அந்த டவுனுக்கு போய் நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்களே ஒரு வெஸ்பா பில்டு பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி எல்லா வீலு அந்த மாதிரி எல்லாம் வச்சு இவங்களே பில்டு பண்ணுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா இவனுக்கு ஹைட்டுனா பயம், மேலேருந்து குதிக்கிறதுனா பயம், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பயப்படுவான் இந்த லூக்கா அப்படிங்கிறவன். அப்போ இந்த ஆல்பர்ட்டோ சொல்லுவான், நீ பயப்படுறன்னா அது உனக்குள்ளே ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து நீ உன்னை பயங்காட்டிகிட்டே இருப்பான், நீ வந்து அவனை சைலண்ட்டாக இரு அப்படின்னு நீ சொல். அதாவது அந்த பயத்துக்கு இவன் ஒரு பேர் கொடுத்துருவான், ஆல்பர்ட்டோ ப்ரூனோ அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருவான். நீ சொல், சைலன்ஸோ ப்ரூனோ அப்படின்னு அவன்கிட்ட சத்தமாக சொல், என்னைய வந்து தடுக்காதன்னு சொல், சொல்லிவிட்டு நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செய் அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறதுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப என்கேஜிங்காகவும் இருந்துச்சு. இது உண்மை தானே, நம்ம எதுவும் ஒரு விஷயம் செய்யும் போது அது வந்து நம்ம புத்திக்குள்ளேருந்து ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும், இது நீ செய்யாத, இது நீ செஞ்சே நீ பயப்படுவ, இது நீ பண்ணால் நீ தோற்றுருவ அப்படின்னு சொல்லும். அவனை ஒரு நிமிஷம் நம்ம வந்து எதிர்த்து நிற்கணும். நம்ம எந்த ஒரு விஷயம் நம்ம செய்யாததை செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு நிமிஷம் நமக்கு நாமே நமக்குள்ளே இருக்கிற அந்த பயத்தை கொஞ்சம் நேரம் சும்மா இரு அப்படின்னு சொல்லிவிட்டு, இல்லை ஒரு ரெண்டு கெட்ட வார்த்தையில் கூட திட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நம்ம எது செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செய்ய முடியும். அப்போ அப்படி தான் நம்ம வந்து வி ஹவ் டு ஃபேஸ் அவர் ஃபியர்ஸ், பயந்துக்கிட்டே இருந்தானா நம்ம என்றைக்குமே செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த பிரமாதமாக காமிச்சிருப்பாங்க. அதனால் அவன் எப்படி ட்ரை பண்ணுறான், அந்த அதை அந்த அவனோட பயத்தை எப்படி தாண்டி வரான், எப்படி ஃபேஸ் பண்ணி வரான், அதுக்கப்புறம் டவுனுக்கு போகணும், அந்த குரூப் ஆஃப் மக்கள்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்களோட நம்ம இணைஞ்சு அங்கே எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம், அங்கே போய் நமக்கு வெஸ்பா கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துக்கு போவாங்க. போகிற இடத்துல ஒரு வில்லன் வருவான். அந்த வில்லன் வந்து எப்படின்னா அந்த ஊரில் ஒரு கப் ஒரு ரேஸ் நடக்க போகுது, அந்த ரேஸில் யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த ஜெயிச்சா அவங்களுக்கு காசு கிடைக்கும், அந்த காசை வச்சு வெஸ்பா வாங்கலாம் அப்படிங்கிறது தெரிய வரும். இந்த சூழல் இது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காட்டுவான். காசா, காசுனா என்ன அப்படின்னு கேட்பான். அப்போ அந்த காசை கொடுத்தா நமக்கு வெஸ்பா கிடைக்குமா, அப்படின்ற மாதிரியான இது கொடுத்து அது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சின்ன பசங்க எப்படி கேட்பாங்க, ஒரு உண்மையிலே ஒரு தண்ணி கடியிலேருந்து வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து எப்படி நடந்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி சூப்பராக நினச்சிருப்பாங்க. அங்கே அவங்க வந்து ஒரு பொண்ணு வந்து அவங்களுக்கு ஃப்ரெண்டாக கிடைப்பாங்க, ஜூலியா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க மூணு பேருக்குள்ளே இருக்கிற நட்பு வந்து ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. எப்படி அவங்களுக்குள்ளே ஒரு பொறாமை கூட ஏற்படும், எப்படி அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி ஏற்படும், எப்படி வந்து அவங்க அன்பாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையானப்போ எப்படி இன்னொருத்தவங்க விட்டு கொடுக்குறாங்க, அது எல்லாம் அந்த ரிலேஷன் எல்லாமே ரொம்பவே பிரமாதமாக எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதுவும் வந்து அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லணும்னா, நம்ம வந்து ரேஸில் கலந்துக்கலாம், ரேஸில் கலந்துக்கிறதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, மூணு பேர் இருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு ரிலே ரேஸ் மாதிரி, ஒருத்தர் வந்து சாப்பிட்றதுக்கு, இன்னொருத்தர் வந்து ஸ்விம் பண்ணணும், இன்னொருத்தர் சைக்கிளிங் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஸ்விம் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்விம் பண்ணாங்கன்னா இவங்க மான்ஸ்டர் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இந்த ஊர்லேயே வந்து மான்ஸ்டரை பார்த்தா கொன்னால் பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே சீ மான்ஸ்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் இவங்களால ஸ்விம் பண்ண முடியாது. அதனால் ஒருத்தன் வந்து ஈட்டிங் காம்படிஷனில் கலந்துக்குவான், இன்னொருத்தன் சைக்கிளிங் காம்படிஷனில் கலந்துக்குவான். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்குங்க எல்லாம். ஒரு ஒரு செக்மெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எடுக்க முடியுமோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக. இப்போ இந்த காம்படிஷன் நான் சொல்கிறேன், அப்போ அங்கே சைக்கிளிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மழை பெய்யும், மழை பெஞ்சால் தண்ணி படும், தண்ணி பட்டால் மான்ஸ்டர்னு தெரிஞ்சிடும். ஸோ எப்படி அந்த சூழ்நிலை எப்படி கடந்து வராங்க, எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுக்காமல் இருக்காங்க. நான் வந்து நிறைய ரிவீல் பண்ண விரும்பலை, ஆல்ரெடி நிறைய சொல்லிட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 50% வரைக்கும் தான் நான் சொல்லியிருக்கேன். மீதி இருக்கிறது கதை பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் நான் எதையுமே சொல்லி அட்லீஸ்ட் கேட்குறவங்கள ஒரு ஆள் நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் நான் வந்து ஸ்பாய்லர் கொடுக்க விரும்பலை. ஒரு சில சீன்ஸ் எல்லாம் நான் அப்படியே உடஞ்சே போயிட்டேன், அந்தளவுக்கு பிரமாதமாக இருந்துச்சு. ஓகே, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி பண்ண வேணாம். சில நேரம் நான் இப்படி சொல்லி அதுக்கப்புறம் பார்த்துட்டு டேய் வேணாம், ஓவராக பில்டப் கொடுத்தான் அவன் சொன்ன அளவுக்கு அதில் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, அதையும் தாண்டி நீங்கள் வந்து குழந்தைங்களோட பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த டிஸ்னி பிக்சரோட குவாலிட்டி வந்து உங்கள் கண்ணில் பளிச்சுன்னு தெரியும். முடிஞ்சால் டிவியெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லா பளிச்சுன்னு பெருசாக போட்டு பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. வெறும் படம் அப்படிங்கிறத தாண்டி வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய கருத்து இருந்துச்சு படிக்கிறத பற்றி. நம்ம வந்து என்ன சொல்கிறதுன்னா, நம்ம குழந்தையாக இருக்கும்போது நிறைய ஆர்வமாக கேட்போம், இது எப்படி வேலை செய்யுது, அது எப்படி வேலை செய்யுது, நம்ம வானத்தில் தெரிகிறது என்ன, நீலாவா, அது என்ன நட்சத்திரமா, அந்த மாதிரி நம்மளோட ஆர்வத்தை தூண்டுற நிறைய விஷயங்கள் நம்ம குழந்தையாக இருக்கும்போது அந்த அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருந்தோம். வளர வளர கண்டிப்பாக அது எல்லாமே கம்மியாகிட்டே வரும். இதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறது தான். ஸோ அதெல்லாமே நமக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா நம்மளும் இன்னும் குழந்தையாகவே இருப்போம். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற அந்த ஆர்வம், அந்த பசி நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தால் நம்மளும் குழந்தையாகவே இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறதுன்னா, இது நிறைய பேர் சொன்ன விஷயந்தான். இருந்தாலும் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், வில்லன் அப்படிங்கிறது கூட இந்த படத்தில் வந்து ரொம்ப சட்டிலான ஒரு கேரக்டராக காமிச்சிருப்பாங்க. சட்டில்னு சொல்ல முடியாது, அவனும் ஒரு பொறாமல் பிடிச்சவன் அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பேசிக்காக நான் ரீசன்ட் டைம்ஸில் பார்த்து நெகிழ்ந்ததில் இது ஒன்று. இதுக்கு முன்னாடி நான் பார்த்து ரொம்ப ரசித்தது வந்து ஆன்வர்டு அப்படின்னு ஒரு படம். அது போன வருஷம் வந்துச்சா 2019 வந்துச்சா ஞாபகம் இல்லை. அது வந்து ஒரு அண்ணன் தம்பி வச்சின ஒரு கதை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம். அதுவும் பார்த்தீங்கன்னா அது ஒரு வேளை நீங்கள் பார்க்கலன்னா அதுவும் பாருங்கள். நடுவில் கொஞ்சம் ட்ராக் இருக்கும் அந்த படத்தில், ஆனால் கிளைமேக்ஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர சென்டிமெண்டலாக கொண்டு போயிடுவாங்க. இந்த அனிமேஷன் படத்தில் அது ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். எப்படின்னா இப்போ இதே படத்தை வந்து நார்மல் அனிமேஷன் இல்லாமல் ரெகுலராக சொன்னு வைங்களேன், படம் டாக்குமெண்ட்ரி மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா நிறைய பேர் வந்து ஓவராக சென்டிமெண்ட்டை போடுறாண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறது கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுவே ஒரு அனிமேஷன் வடிவத்தில் சொன்னு வைங்களேன், அது வந்து வேறு மாதிரி ஹிட் ஆகுது. அது வந்து நம்ம அந்த மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டோம். ஏன்னா பயங்கர கலர்ஃபுல்லான பிக்சரைசேஷன்ஸ், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம நிஜத்தில் பார்க்க முடியாத ஒரு சில சீன்ஸ், ஒரு சில சம்பவங்கள், ஒரு சில கதைத்தலங்கள் காட்டுறதுனால நம்ம அப்படியே அதில் மூழ்கி போயிடுறோம். அப்புறம் அவன் சொல்ல வேண்டிய கருத்தையும் சொல்லிடுறான். அது பாசமாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், அது வந்து பயங்கரமாக ஹிட் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ இதுக்கு மேலே எதுவும் இந்த படத்தை பற்றி சொல்ல விரும்பலை. நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னோடய ட்விட்டர்லேயோ இன்ஸ்டாலேயோ சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னொரு படம் நான் பார்த்தது வந்து ஃபாதர்ஹுட் அப்படின்னு ஒரு படம், கெவின் ஹார்ட் நடித்த படம். படத்தோட ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சுது கண்டிப்பாக இந்த படம் எந்த மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பொதுவாக கெவின் ஹார்ட் வந்து நம்ம பயங்கர காமெடியாக பார்த்துருக்கோம், இந்த படத்தில் செம்ம சென்டிமெண்ட்டு, அழுகிற மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸ் வச்சுருக்கிறாங்க. காமெடி ப்ளஸ் சென்டிமெண்ட், ஆனால் ஒரு 60-70% சென்டிமெண்ட் மீதி தான் காமெடி அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த படமும். இது வந்து அம்மா இல்லாமல் பொண்ணை வந்து அவர் தனியாக வளர்க்குற மாதிரியான ஒரு கதை. அந்த அம்மா அவங்க ஒய்ஃப் இறக்குற சீன் கூட பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா அந்த மாதிரி தான் நிஜத்தில் நடக்கும். 1 மினிட் யூ ஆர் தேர், நெக்ஸ்ட் மினிட் யூ ஆர் நாட் தேர் அப்படிங்கிறத வந்து இந்த படத்தில் இதுக்கு மேலே வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஜஸ்ட் அவங்க வந்து ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பாங்க, விதின் ஃபியூ மினிட்ஸில் வந்து எல்லாமே மாறிடும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சில நேரம் நிஜத்துலேயும் அந்த மாதிரி தான், நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம எப்போவுமே கூட பத்திரமாக பார்த்துக்கணும், பத்திரமாக பார்த்துக்கணுங்கிறத விட ஏன்னா ஃப்யூச்சரை நம்ம கணிக்க முடியாது, எப்படி நகரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லோரும் கூடயும் சந்தோஷமாக இருக்கணும், ஒரு ஒரு நிமிஷத்தையும் ஜாலியாக வாழணும், ஏன்னா லிவ் எவ்ரி மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் அந்த படம் எனக்கு தோணுச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒருவேளை நீங்கள் வந்து சென்டிமெண்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ஒரு தடவை பார்க்கலாம். குழந்தைய வளர்க்குறதுல எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, ஐ மீன் ரொம்ப அது காட்ட மாட்டாங்க, கொஞ்சம் நேரம் காட்டுவாங்க, அப்புறம் அந்த பொண்ணு கொஞ்சம் வளர்ந்துடும். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே நல்லா எடுத்திருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை பார்க்கலாம், நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது அந்த படம். கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா, சென்டிமெண்ட் பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை ஒரு டைம் ட்ரை பண்ணலாம். வேறு என்ன நியூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் விஜய் அடுத்த படத்தோட டைட்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, பீஸ்ட் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. எனக்கு வந்து ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்ல முடியல, பிடிக்கலைன்னு சொல்ல முடியல. பீஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் பிடிக்கலைன்னு சொல்லுவேன், ஒரு 60-40. ஃபஸ்ட் லுக்கும் ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல முடியல என்னால். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் படம் மாதிரி இருக்குது. ஸோ நெல்சனுக்கு கொடுத்துருக்காங்க இந்த படம், மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் தான். ஏன்னா அவர் காமெடி நல்லா ஹேண்டில் பண்ணுவார்னு நமக்கு நல்லா தெரியும், அதில் சந்தேகமே கிடையாது. ஒருவேளை இது ஆக்ஷன் படமாக இருந்தால் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ரிசர்வ் ஃபீலிங்ஸ் இருக்குது. இருந்தாலும் இப்போ டூ ஏர்லி டு கமெண்ட் ஆன் எனி திங், இன்னும் நிறைய டைம் இருக்குது படத்துக்கு இன்னும் வர்றதுக்கு, எதுவுமே சொல்ல முடியாது. பேசிக்காக இண்டஸ்ட்ரியில் வந்து யார் வேணாலும் எப்போ வேணாலும் சர்ப்ரைஸ் பண்ணலாம், இவங்க இப்படி தான் எடுப்பாங்கலாம் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணுறது வந்து சரி கிடையாது. பார்க்கலாம் இன்னும் எப்படி போகுது அப்படின்னு. அதேமாதிரி அனிருத் வந்து ஃபஸ்ட் லுக் போஸ்டருக்கு ஒரு மியூசிக் போட்டிருந்தார், அதுவும் எனக்கு ரொம்ப கிளிக் ஆன மாதிரி தெரியல. ஃப்ராங்காக சொல்லணுன்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த படங்களோட இதெல்லாம் பார்த்திங்கன்னா கத்தியெல்லாம் மிரள வச்சுருந்தார், எல்லா படங்களுக்கும் அதே மாதிரி தான். ஸோ அந்தளவுக்கு இல்லை, இருந்தாலும் ஓகே, டூ ஏர்லி டு கமெண்ட் ஆன் எனி திங், இன்னும் லாங் வே டு கோ. இன்னும் இப்போ தான் ஜார்ஜியாவில் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் 2-3 ஷெடியூல் போவாங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்டில்ஸ் எல்லாம் வரும். ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம், ஏதாவது ஃப்யூச்சரில் ஏதாவது நல்ல அப்டேட்ஸ் வந்தால் அதுவும் நான் உங்ககிட்ட பருந்துக்கிறேன். அவ்வளோதான் இந்த வாரத்துக்கு. இன்னும் ஒரு சில படங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கேன், புது படங்கள், புதுசாக ரிலீஸ் ஆன ஒரு சில படங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ அடுத்த எபிசோடில் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படங்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், பை.